தென்றல் டிசம்பர் 2011 இதழில் ஹூஸ்டனிலிருந்து சந்திரமௌழி அவர்களின் சில மாற்றங்கள் பகுதி 7 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இதுவரை பிரபல மருந்து கம்பெனி ஒன்றின் நிர்வாகியான ஸ்ரீ என்கிற சீனிவாசன் வேலை நிமித்தமாக சென்னையிலிருந்து நியூயார்க் வருகிறான். வழியில் தன் நண்பன் தினேஷ் வீட்டில் நியூஜெர்சியில் ஒரு இரவு தங்கும் போது தினேஷ் வேலை இழந்து தவிக்கும் தன் மற்றொரு அமெரிக்க நண்பன் ராஜுக்கு வேலை கேட்கிறான். ராஜின் தகுதிகளில் திருப்தி பெறும் ஸ்ரீ அவனுக்கு வேலை தருவதாக வாக்களிக்கிறான். மேற்கொண்டு ராஜின் விவரங்களை பார்க்கும் போது அவன் தன்னோடு சிறு வயதில் ஒன்றாக படித்து தன் வாழ்வில் ஆறாத தழும்பை ஏற்படுத்திய ரங்கராஜ் என்பதை அறிந்து கொண்டு தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். பழிவாங்கும் எண்ணத்தோடு தன் பள்ளி நாட்களையும் ரங்கராஜோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் அசை போடுகிறான். இதை அறியாத ரங்கராஜ் தன் மனைவி கவிதாவை வேலையிடத்தில் விட்டுவிட்டு குழந்தை நித்யாவோடு தினேஷ் வீட்டுக்கு ஸ்ரீயை சந்திக்க கிளம்புகிறான். நடுவழியில் மழையில் மாட்டிக்கொள்கிறான். ஸ்ரீக்கு ஏற்பட்ட காயம் என்ன? ராஜுக்கு வேலை கிடைக்குமா? அவன் கஷ்டம் தீருமா? அவனது மறுபக்கம் என்ன? தோளில் பலமாக ஒரு அடி விழவே நினைவுகள் கலைக்கப்பட்டு நிகழ்காலத்துக்கு வந்தான் ஸ்ரீ. மணி இப்பவே 7 ஆயிடுச்சு. இந்த ராஜ் வர வழியா காணோம். நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். இன்னைக்கு மீட் பண்ண வேணாம்னு. இட் இஸ் கெட்டிங் லேட். நீயும் ஒரு மாதிரி சோர்ந்து இருக்க என்று சொல்லியவாறே வைன் பாட்டிலையும் கிண்ணங்களையும் மேசையில் வைத்தான் தினேஷ். இல்லப்பா, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். நான் சோர்வாலாம் இல்லை. ப்ராஜெக்ட் பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அ பிட் டல்லா இருக்கு. என்னோட கொஞ்சம் சரக்கு போடு, எல்லாம் அமர்க்களமா தெரிஞ்சிடும். என்ன ஊத்தவா? இல்லை இன்னும் பழைய வெண்ண மாதிரி மடியா இருக்கியா? இன்னும் அப்படியேதான். இதெல்லாம் எனக்கு சரிப்படாது. அது எப்படி சரிப்படாதுன்னு சொல்ற நீ? இதை ட்ரை பண்ணாம எப்படி ஒதுக்கலாம்? எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு சரி தப்பு டிசைட் பண்ண முடியாது. உனக்கு உன்னோட கம்ப்யூட்டர் உதாரணமே ஒன்று சொல்றேன். தெரியாத வெப்சைட் எல்லாம் தொட்டா வைரஸ் வரும்னு தெரியும். தொட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆகலேன்னு சொன்னா அது பேக்ரவுண்டில் தன் வேலையை பண்ணிக்கிட்டு கடைசியில் எல்லாத்தையும் கிராஷ் பண்ணுறது இல்லையா? இது அதே மாதிரி தான். ஆளை விடு. பெரிய கும்பிடு போட்டு தெரியாமல் கேட்டு விட்டேன் சுவாமிஜி என்றான் தினேஷ். நீ கேட்டதும் ஒரு விதத்தில் நல்லது தான். இதிலேருந்து எனக்கு ஒன்று புரியுது. நீ இப்படி ட்ரை பண்ணி எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறதால தான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். இப்படி சொன்னதும் ஸ்ரீக்கு தன் கல்யாணம் நிச்சயமானது நினைவுக்கு வந்தது. என் பெரும் குறையை எடுத்து சொன்னதன் பிறகும் அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டு என் ஒளிவு மறைவில்லாத நேர்மையை பாராட்டி கல்யாணத்துக்கு சம்மதம் உடனே சொன்ன சௌமியா நினைவுக்கு வந்தாள். என் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு சாதாரண வாழ்க்கை நிலைக்கு வருவதற்குள் அப்பா ரிட்டையர் ஆகி அம்மாவுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்து இருவருக்கும் வயதும் ஆகிவிட்டது. நான் அப்போதுதான் என் குறையையும் மீறி வேலையில் ஓரளவு முன்னுக்கு வந்து கொண்டிருந்தேன். அந்த 10ஆம் வகுப்பு தேர்வு நாளுக்கு பிறகு வெகு காலம் கழித்து என் வாழ்க்கையில் வசந்தம் மறுபடி துளிர்ப்பது போல இருந்தது. அப்பாவும் அம்மாவும் என் திருமண பேச்சை ஆரம்பித்தார்கள். டாக்டரும் 3 வருடமாக எந்த பிரச்சனையும் இல்லாததால் கல்யாணம் செய்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் வராது என்று தேர்தல் சொன்னார். ஆனாலும் எனக்கு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. எப்போதாவது தனலட்சுமி ரங்கன் போன்றோரை பற்றி நினைத்துக் கொள்வேன். அவர்களுக்கெல்லாம் கல்யாணமாகி குடும்பத்தோடு சந்தோஷமாயிருப்பார்கள். நமக்குத்தான் இப்படி என்று தோன்றும். என் மனதில் கல்யாணம் குடும்பம் போன்ற ஆசையெல்லாம் முளைக்கும் முன்பே பட்டு போய்விட்டது. அதனால் பிடி கொடுக்காமல் இருந்தேன். அப்பா அம்மாவின் நெருக்குதல் நாளுக்கு நாள் அதிகமாகவே ஒரு வழியாக பெண் பார்க்க ஒப்புக்கொண்டேன். ஒரு நிபந்தனையோடு, இவ்வளவு நீங்க சொல்றதால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் பெண்ணிடமும் அவள் வீட்டாரிடமும் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். என்னுடைய இந்த குறை எப்பிலிருந்து இருக்கு? இதனால் என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் ஒண்ணு விடாமல் சொல்லணும். இதையும் மீறி என்னை கல்யாணம் செய்து கவர்த்தி இருக்கான்னு சொன்னா தாராளமா அவங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லைனா இப்படியே ஒண்டியா இருந்துடுறேன். ஒன்னும் குடிமுடிய போயிடாது. விளக்கினை கொடுத்த குழந்தைகள் போல முகத்தை வைத்துக் கொண்டாலும் ஏதோ இந்த வரை சம்மதித்தானே என்று வேகமாக பெண் பார்க்க துவங்கினார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அம்மா லாக்கரில் இருந்த எல்லா நகைகளையும் போட்டுக்கொண்டு எனக்கும் முகமெங்கும் பவுடரை அப்பிவிட்டாள். சென்னையை விட்டு எங்கோ தள்ளியிருந்த ஒரு பாக்கத்தில் அந்த பெண் வீட்டுக்கு வாடகைக்காரில் போய் இறங்கினோம். பெண் வீட்டால் மிரண்டு விட்டார்கள். ஏதோ கண்காட்சி நடப்பது போல் அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் கொல்லென்று ஜனங்கள் கூடிவிடவே நான் மிரண்டு விட்டேன். சொந்த வீடாக இருந்தாலும் வசதி ரொம்ப குறைச்சல் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. நாங்கள் உட்காரவே பக்கத்து வீட்டிலிருந்து இரவல் வாங்கிய நாட்காலிகள் போட்டிருந்தார்கள். நான் சற்று அழுத்தி உட்கார்ந்ததும் பக்கத்து வீட்டு பையன் என்னை பார்த்து உட்கார சொல்லி குட்டை போட்டு உடைத்து விட்டான். கவர்மெண்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் குமாஸ்தா உத்தியோகம் பார்த்து ரிட்டையரான அப்பா அம்மா கிடையாது, வயதான பாட்டி, காலேஜில் படிக்கும் தம்பி, பெண் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ முடித்துவிட்டு டைப்ரைட்டிங், தையல், சமையல் என்று வாழ்க்கைக்கு, அதிலும் கல்யாணமாகி போக போகும் பெண்ணுக்கு தேவையானவற்றை கற்று வருபவள். இவ்வளவுதான் எனக்கு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டது. இவையும் பெண் வீட்டின் சூழ்நிலையும் என்னை சங்கடம் பண்ணியது. ஏழ்மையில் இருப்பதால் எங்காவது தள்ளிவிடும் நோக்கத்தில் இந்த ஏற்பாடு நடப்பதாக சந்தேகப்பட்டேன். என் குறைகள் பெண்ணுக்கு சொல்லாமல் மறைத்திருப்பார்கள் என்று ஆணித்தரமாக நம்பினேன். வழக்கமான நமஸ்காரம், கோலம் போட்டால் ஒரே நின்று பார்க்கும், பையனுக்கு எளிமைதான் பிடிக்கும் போன்ற மிகைப்படுத்தப்பட்ட பெருமைகள் உறுத்தாத பொய்களுக்கு பிறகு சொஜ்ஜியும் பஜ்ஜியும் சாப்பிட்டாகி விட்டது. எல்லாம் நல்லா இருந்தது, நாங்கள் வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு முடிவை சொல்லி அனுப்புகிறோம் என்றார் அப்பா. அப்பா, ஒரு நிமிஷம், எனக்கு பொண்ணோடு தனியாக கொஞ்சம் பேசணும். சிறிது தயக்கத்துக்கு பிறகு பாட்டி பெண்ணுக்கு சில தனிப்பட்ட அட்வைஸ் கொடுத்த பிறகு பெண்ணை நான் தனியாக பார்க்க அனுமதிக்கப்பட்டேன். முதல் முறையாக சௌமியாவை தனியாக பார்த்தேன். பெரிய அழகியெல்லாம் இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு வசீகரம் பாங்கு என்னை கவர்ந்தது. என்றாலும் என்னை பற்றி அவளுக்கு முழுமையாக தெரியாது என்ற எண்ணம் என்னை தயங்க வைத்தது. சங்கடமான மௌனத்தை அவள்தான் கலைத்தாள். உட்காருங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னை பற்றி ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, உட்காரலாம் வேணாம், ஒரே ஒரு விஷயம்தான் பேசணும், அதுவும் உங்களை பற்றி இல்லை, என்னை பற்றி. ஆச்சரியமாக பார்த்தாள். பின் சுதாரித்து கொண்டு, எதுவானாலும் தயக்காம சொல்லுங்க, அப்புறம் என்ன நீனே சொல்லலாம், நீங்கன்னு சொன்னா என்னவோ போல இருக்கு. நீங்க நீ என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா வேணாமான்னு முடிவெடுக்கணும். முக்கியமா என் குறையை பத்தி. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க எதையும் மறைக்க கூடாதுன்னு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னீங்களாமே, எங்க அப்பா சொன்னாரு. அதுதான், 3 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம வேலைக்கு போறீங்களே. 3 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லைதான், ஆனா இப்படியே இருக்கும்னு கேரண்டி கிடையாது. சில சாதாரண விஷயங்களை பண்றதுக்கு கூட இது தடையாக இருக்கலாம். நீ படிச்சவ, உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வெளிப்படையான பேச்சும் நேர்மையும் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு குறை இருக்கிறதா நான் நினைக்கல. உங்களுக்காவது என்ன குறைன்னு தெரியும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமும் ஆயிட்டீங்க. பிற்காலத்தில் எனக்கு என்ன ஆகும்னு எப்படி தெரியும்? அப்படி வரும்போது நல்லா கவனிக்க, ஆறுதலாக இருக்கிற நேர்மையான அன்பான ஒருத்தர் வேணும். அந்த குணம் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் கண்களை பார்த்து மிக தெளிவாக அவள் பேசியது என் தயக்கத்தை உடைத்தது. நிச்சயம் இவள் ஒரு தனி ரகம். முதல் முறையாக அவளை பார்த்து சிரித்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ நான் வரேன் என்றேன். முதல் முறையாக அவள் வெட்கப்பட்டாள், அதாவது வெட்கப்பட முயன்றாள். என்ன எல்லாம் பேசியாச்சா, போகலாமா? அப்ப நாங்க போய் உங்களுக்கு என்ற அப்பாவை இடைமறித்து, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு சம்மதம் என்றேன். ஒரு முழு நிமிட அமைதிக்கு பிறகு எல்லோரும் கை கொடுத்து கொண்டார்கள். வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொண்டார்கள். வீடு திரும்பும் போது அதுவரை நான் சுமந்து கொண்டிருந்த கஷ்டங்களை எல்லாம் நொடிப்பொழுதில் தூக்கி எறிந்துவிட்டு என் மனம் முழுவதும் சௌமியா நிறைந்திருந்தாள். எதுவும் பேசாமல் ஒரு சச்சித் ஆனந்த நிலையில் நான் வருவதை அம்மாவும் அப்பாவும் வினோதமாக பார்த்தார்கள். நான் அதுவரை சுமந்து கொண்டிருந்த சிலுவை இறக்கி வைக்கப்பட்டது. ரங்கனை பற்றி நினைப்பதும் அந்த பழைய சம்பவத்தை பற்றி நினைப்பதும் ஒழிந்து போனது. சௌமியா சொன்னபடியே எனக்கு நல்ல துணையாக ஆறுதலாக இருந்தாள். சித்தார்த் பிறந்தது, எனக்கு வேலையில் மேலே மேலே ஊக்கம் கிடைத்து உயர்ந்தது, எல்லாம் என் பழைய கோபங்களை தூக்கி எறிய வைத்தது. ஆனால் இன்று அந்த ரங்கனை பற்றி தெரிந்து கொண்டதிலிருந்து எனக்குள் அடங்கியிருந்த அந்த கோபம் மறுபடி கொப்பளித்து விட்டது. பழி வாங்க வேண்டும் என்று மிருக மனம் விழித்து கொண்டது. சரி தினேஷ், நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமலே இருக்க, உனக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்லை, எல்லாம் காலாகாலத்தில் நடக்கலைன்னா இப்படித்தான். எல்லாம் காலேஜில் இல்லை, வேலைக்கு போற இடத்திலும் காதலிப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன அதிர்ஷ்டம், படிச்சது ஜென்ஸ் காலேஜ், வேலைக்கு போன இடத்துல உன்னை மாதிரி தடிப்பசங்க கூட வெயில சுத்துற சேல்ஸ் ரெப் உத்தியோகம். காதலிக்க வேணாம், வீட்டுல பாக்குற பொண்ணை பண்ணிக்க வேண்டியதுதானே. விடுவாங்களா வீட்டுல? ஆனா பார்த்த எதுவும் எனக்கு பிடிக்கல. எனக்கு எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் காதலிக்க முயற்சிக்கிறதெல்லாம் சரிப்படாது. பார்த்த உடனே ஒரு ஃபயர் ஏற்படணும், பத்திக்கணும், அடி வயத்துல இந்த காதல் பட்டாம்பூச்சி சிறகடிக்கணும். எங்க அப்பா அம்மா பார்த்த எந்த பொண்ணும் சரியில்லை, இந்த ஃபீலிங்ஸ் எதுவும் வரலை. ஒரு பொண்ணுகிட்டையுமா? ஆ, ஒரு பொண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வயத்துல சிறகடிச்சது. கடைசியில அது காதல் பட்டாம்பூச்சி இல்லை, அவங்க வீட்டுல சாப்பிட்ட பஜ்ஜி சொஜ்ஜி ஒத்துக்காததுனாலன்னு புரிஞ்சுது. ஏன், நீ அமெரிக்கா வந்ததும் இங்க யாரையாவது லவ் பண்ண வேண்டியதானே, இப்ப வசதியா தானே இருக்க? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வயசுதான் கூடிக்கிட்டே போகுது. காதலோ எனக்கு பிடிச்ச ஒருத்தியோ இன்னும் கை கூடலை. சரி இரு, மறுபடியும் இந்த ராஜுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். என்னவோ எனக்கு வேலை கிடைக்க நானே கஷ்டப்படுற மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. ஃபோன் இந்த முறை கிடைத்தது. ஃபோனை தினேஷ் ஸ்பீக்கர் மோடில் போட்டதால் அந்த பக்கம் பேசுவது தெளிவாக கேட்டது. ஹலோ, ஐ ராஜ், வேற ஆடியோ, என்னப்பா நீ 1.5 மணி நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், என்ன ஆச்சு? தினேஷ், ரொம்ப சாரி, வர வழியில பெரிய மழை, இன்னும் விடலை, டயர் பஞ்சர், ஸ்டெப்னி மாத்த கூட முடியல, இதுல செல்போன் சிக்னலும் கொஞ்ச நேரமா டவுன், அதனாலதான் டிலே. பிளீஸ், எனக்கு எப்படியாவது இந்த இன்டர்வியூ நடக்கணும், இன்னைக்கு இந்த வேலையை தான் நான் நம்பி இருக்கிறேன். ஓகே ஓகே, இப்ப இன்னும் மழை பெய்யுது, திரைய விலைக்கு பார்த்து கொண்டே சொன்னான் தினேஷ். இனிமே மழை நின்று நீ ஸ்டெப்னி மாத்தி எப்ப வர்றது? எனக்கு நீ எங்க இருக்கேன்னு லொகேஷன் எக்ஸாக்டா சொல்லு, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். என் வண்டியிலே நாம இங்கு வரலாம், உன் வண்டியை அப்புறம் எடுத்துக்கலாம். ராஜ் சொன்ன விவரங்களை குறித்து கொண்டு தினேஷ் கிளம்பினான். இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆகுது, நான் போய் அவனை கூட்டி வரேன், 3/4 மணி நேரம் மிஞ்சினா 1 மணி நேரத்துல வந்துடுறேன், நீ அதுக்குள்ள சாப்பிட்டு ரெடி ஆயிரு என் பதிலுக்கு காத்திராமல் விரண்டு புறப்பட்டான் தினேஷ். மழை இன்னும் நிற்கவில்லை. வைப்பரை மறுபடி ஓடவிட்டு குளிர தொடங்கியதால் காரின் உள்ளே ஹீட்டரை போட்டான் ராஜ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தினேஷ் வந்து விடுவான், அவனோடு போய்விடலாம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான். குழந்தை பின் சீட்டில் இருந்த எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. மின்னும் போதும் இடிக்கும் போதும் சின்னதாக உடலை உதறிக்கொண்டது. தற்செயலாக சாலையை ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்த்தான். 2 பளபளக்கும் விழிகள் மகிழ்ச்சியோடு ஒரு மான் சாலையை கடக்க பார்த்தது. அதே நேரம் எதிரில் வேகமாக ஒரு லாரி வந்தது. 1 வினாடிக்கும் குறைவான நேரத்தில் மிரண்ட மான் எப்படி போவது என்று பயந்து தயங்கி லாரியின் குறுக்கே சரியாக தவறான நேரத்தில் விழுந்தது. ஒரே நொடியில் அந்த உயிர் பலியானது. ராஜ் உடனே வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டான். வருத்தப்படுவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த மருண்ட விழிகள், அந்த பயம், மிரட்சி. கண்ணனூர் தேர்வு நாளன்று சீனுவின் மிரட்சியையும் பயத்தையும் இதே மான் துடித்தது போன்ற துடிப்பையும் அவனுக்கு அது நினைவுபடுத்தியது. பரீட்சைக்கு 2 நாள் முன்பே அப்பா தனியாக என்னிடம், கணக்கு பரீட்சை அன்னைக்கு ஃப்ளையிங் ஸ்குவாட் நம்ம ஸ்கூலுக்கு வரப்போறாங்க, இதை எல்லாட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, நீ ஒழுங்கா படிப்பேன்னு தெரியும், ஆனா மத்தவனை விட எப்படியாவது நல்ல மார்க் வாங்கணும்னு ஏதாவது காப்பி அடிக்க முயற்சி செஞ்ச வம்புல மாட்டிக்குவ, அதான் தனியா எச்சரிச்சேன் என்றார். கணக்கு பரீட்சைக்கு முன்தினம் இரவு செந்தில் வீட்டுக்கு வந்தான். ரங்கா, நீ சொன்னா போலவே சீனு தனலட்சுமி 2 பேர்கிட்ட இருந்தும் அவங்க எழுதின கணக்கு நோட்ஸ் பேப்பரை வாங்கிட்டேன், நாளைக்கு என்ன பண்ணணும்? வெரி குட்ரா செந்தில், நாளைக்கு தனலட்சுமி பரீட்சைக்கு உட்கார்ற டெஸ்க் அடியில அவ எழுதின பேப்பரை வச்சிடு. அவ பரீட்சை எழுதுறதுக்கு முன்ன டெஸ்க்ல என்ன இருக்குன்னு பாக்குறது கிடையாது. ஆனா சீனு அப்படி இல்லை, நீ அவன் எழுதின பேப்பரை உன்கிட்டயே வச்சுக்க, சரியா காப்பி அடிக்கிறவங்களை பிடிக்கிற ஸ்குவாட் வரும்போது நீ இந்த பேப்பரை அவன்கிட்ட வீசிடு, 2 பேரும் மாட்டிக்குவாங்க. டே, என்னை இப்படி பண்ண வைக்கிறியே, நான் அம்புல மாட்டினா? அதெல்லாம் மாட்ட மாட்டேன், இதுவரை எல்லா பரீட்சையிலும் என்னை பார்த்து காப்பி அடிக்க விட்டேன் இல்லை, எப்படியும் நீ பாஸ் பண்ணிடுவ, அதுக்கு நீ எனக்கு இதை செய்யணும். உனக்கு ஐடிஐயில் இடம் கிடைக்க எங்க அப்பா மூலமா ஏற்பாடு பண்றேன். இல்ல, அவங்க 2 பேரும் நல்லவங்க, நல்லா பாஸ் பண்ணணும்னு துடியா இருக்காங்க, அப்ப எங்கிட்ட வாராட்டி இருக்கக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியும், போடா என்றேன். மறுநாள் நாங்கள் திட்டம் போட்டபடியே செந்தில் தனலட்சுமியின் டெஸ்க் அடியில் அவள் எழுதிய கணக்கு பேப்பரை வைத்து விட்டான். சீனு, நானும் செந்திலும் சேர்ந்து வருவதை பார்த்து மிரண்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார். எல்லோரும் மும்முரமாக எழுதி கொண்டிருந்த போது பியூர் ஆறுமுகம் ஃப்ளையிங் ஸ்குவாட், ஃப்ளையிங் ஸ்குவாட் என்று கத்திக்கொண்டே போனான். மாணவர்கள் பரபரப்பானார்கள். செந்தில் என்னை பார்க்கவே நான் அவனுக்கு தலையசைத்தேன். அவன் புரிந்து கொண்டு சீனு எழுதிய கணக்கு பேப்பரை அவன் எழுதி கொண்டிருந்த பரீட்சைத்தாளின் மீது யாரும் பார்க்கும் முன் தூக்கி எறிந்தான். திடீரென விழுந்த காகிதத்தை அனிச்சையாக பிரித்து எங்கிருந்து வந்தது என்று சீனு உணர்வதற்குள் பரீட்சை ஹாலின் வாசலில் அரசாங்க தேர்வு அதிகாரிகள் நின்று கொண்டிருந்தனர். சீனு படபடப்பாக இதை பார்த்து கொண்டே என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த காகிதத்தை தன் பரீட்சை விடைத்தாளுக்கு அடியில் வைத்துக் கொண்டான். இதை கவனித்தோ என்னவோ ஒரு தேர்வு அதிகாரி சீனுவை நோக்கி விரைந்தார். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.